إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்ஆ ஹுத்பாவின் ஆரம்பத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய பயத்தை நினைவூட்டியவனாக, தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு உபதேசித்தவனாக, அல்லாஹுவின் சட்ட வரம்புகளை மீறாமல் அல்லாஹ் ஹலாலாக்கியதற்குள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஹராமான எல்லா காரியங்களிலிருந்தும் பொது வாழ்க்கையிலும் தனி வாழ்க்கையிலும் தங்களை பேணி வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹுவிற்கு விருப்பமான அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய நல்ல அடியார்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். அல்லாஹுடன் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலும் அல்லாஹுடைய அடியார்களோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலும் நீதமானவர்களாக நேர்மையானவர்களாக அந்த ஒப்பந்தத்தின் ஷரத்துகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹுவின் விஷயத்திலும் வரம்பு மீறாதவர்களாக அல்லாஹுவின் அடியார்களின் விஷயத்திலும் வரம்பு மீறாதவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக, ஆமீன். அன்பானவர்களே, நீதம் நேர்மை என்ற அந்த ஒரு முக்கியமான அடிப்படையின் கீழே சில விஷயங்களை சென்ற வார ஜும்ஆவிலே நினைவூட்டினோம். அதனுடைய தொடரைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலும் நாம் அறிய இருக்கின்றோம். இந்த நீதம் நேர்மை என்பது ஒரு காஃபிரிடத்தில் இருந்தால் கூட அந்த காஃபிருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீதம் அந்த நேர்மையின் காரணத்தினால் அவனுக்கு உதவி செய்வான். இந்த உலகத்தில் அநியாயம், வாக்கு மீறுவது, வஞ்சகம் செய்வது, துரோகம் செய்வது, ஏமாற்றுவது அது ஒரு முஸ்லிமிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அந்த முஸ்லிமை தண்டிப்பான். வாக்கை பேணுவது, நீதமாக நடப்பது, ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நீதமாக நேர்மையாக இருப்பது அல்லாஹுவிற்கு பிரியமான குணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமானவன் நீதத்தைத்தான் விரும்புகின்றான். அல்லாஹு தஆலா நேர்மையானவன் நேர்மையைத்தான் விரும்புகிறான். ஆகவே அன்பானவர்களே, எந்த இடத்தில் அல்லாஹு தஆலா தொழுகையை பேணுங்கள் என்று சொல்கிறானோ, எந்த இடத்தில் ஜகாத்தை பேணுங்கள் என்று சொல்கிறானோ, எந்த இடத்தில் உங்களது கற்பொழுக்கத்தை பேணுங்கள் என்று சொல்கிறானோ, அதனுடைய தொடரில் அல்லாஹு தஆலா வியாபாரத்தில் தொழில் துறைகளில் நீங்கள் உங்களது பார்ட்னர்களோடு, உங்களது பங்காளிகளோடு, உங்களது வியாபார கொடுக்கல் வாங்கல் உள்ள அந்த வியாபாரிகளோடு நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை உடன்படிக்கைகளை பேணுங்கள் என்று சொல்கிறார். இந்த பட்டியலில் வருகிறது, தொழுகையை பேண சொல்லக்கூடிய அதே இடத்தில் இல்லல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாஇமூன் வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயில் வல் மஹ்ரூம் வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன் வல்லதீன ஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன் والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم بشهادات والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم بشهاداتهم قائمون والذين هم على صلاتهم يحافظون سورة المعارج 70வது அத்தியாயத்தை படித்து பாருங்கள். மூமின்களுடைய அடிப்படை குணத்தை அல்லாஹு தஆலா விவரித்து வரும் பொழுது தொழுகையை சொல்கிறான், ஜகாத்தை சொல்கிறான், பிறகு மறுமையின் பயத்தை சொல்கிறான், பிறகு கற்பொழுக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பிறகு ரப்பு சொல்கிறான் அவர்கள் ஒப்பந்தங்களை வாக்குகளை பேணுவார்கள். வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊ. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது சொல்கிறார்கள், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹுடன் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் பேணுவார்கள். வியாபாரங்களில், தொழில் துறைகளில், வேறு எந்தெந்த கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைகள் அல்லாஹ்வுடைய அடியார்களோடு இருக்கிறதோ அவற்றில் அவர்கள் அந்த அடியார்களுக்கு கொடுத்த வாக்குகளை பேணுவார்கள், வீணாக்க மாட்டார்கள். அடியார்களோடு அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை பேணி பாதுகாப்பார்கள், அதை வீணாக்க மாட்டார்கள். அதை அவர்கள் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். என்றால் அதாவது உஷாராக இருப்பது, நானும் எனது சகோதரனும் எனது பங்காளியும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் நான் சரியாக இருக்கிறேனா என்று கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். தங்களை அலட்சியம் இருக்காது, கவனக்குறைவு இருக்காது. அந்த ஒப்பந்தங்களை பேணுவதிலே அந்த அளவு அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முஸ்லிம்களுக்கு வரையறுத்து வழிகாட்டி இருக்கக்கூடிய மிக அழகிய பண்பு. இங்கு பாருங்கள், ஹதீஸுகளை, ஆயத்துகளை, அதுபோன்று நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது, படித்து பார்க்கும் பொழுது, இந்த நேர்மை என்ற இந்த குணம், நீதம் என்ற இந்த குணம், இது அல்லாஹ்விற்கு எவ்வளவு விருப்பமாக இருந்தது. மேலும் தங்களுடைய இக்கட்டான தருணங்களில், தங்களுடைய துன்பமான ஒரு மோசமான தருணங்களில் இந்த நேர்மையை கூறி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அவர்கள் தொழுகையாளிகளாக இருந்தார்கள், அவர்கள் நோன்பாளிகளாக இருந்தார்கள், இன்னும் பல எத்தனையோ நன்மைகளை செய்தார்கள். ஆனால் இந்த நேர்மை என்ற இந்த குணத்தை, தன்னிடத்தில் இருந்த அந்த நேர்மையான அந்த ஒரு குணத்தை, பண்பை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க அல்லாஹ் அவர்களுடைய சிரமத்தை நீக்குகிறான். உங்களுக்கு தெரியும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கின்ற ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மூன்று நபர்கள் அவர்கள் காட்டு வழியாக செல்லும் போது மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் ஒரு குகையில் ஒதுங்குகிறார்கள். மழை அதிகம், இடி மின்னல் காற்று, மேலே இருந்த ஒரு பெரிய பாறை உருண்டு விழுந்து அந்த குகையின் வாசலை அடைத்து விடுகிறது. அந்த நேரத்திலே அந்த மூன்று முஸ்லிம்களும் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், இந்த நேரத்தில், இந்த இக்கட்டான நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நேர்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. வார்த்தையை சொல்கிறார்கள் பாருங்கள், والله يا هؤلاء لا ينجيكم إلا الصدق. இந்த இக்கட்டான முசீபத்திலிருந்து உங்களை நேர்மையை தவிர எதுவும் பாதுகாக்காது. ஆகவே யார் ஒருவர் தான் எந்த தருணத்தில் நேர்மையாக நடந்து கொண்டோ என்று அவர் நினைக்கிறாரோ அந்த தருணத்தை அந்த நேர்மையை சொல்லி அல்லாவிடத்தில் துஆ கேட்கட்டும். யோசித்து பாருங்கள். அந்த நேரத்திலே நீண்ட சம்பவம் அதில் பாருங்கள். ஒரு மனிதர், அவருக்கு நிறைய வேலையாட்கள் பணியாளர்கள், வேலை வாங்குவார், கூலி கொடுப்பார். இப்படியாக இருக்கும்போது ஒரு மாலை நேரத்திலே ஒரே ஒரு கூலியாளி தனது கூலியை வாங்காமல் சென்று விடுகிறார். அந்த மனிதர் முதலாளி அந்த கூலியை அப்படியே கட்டி போடாமல், அவருடைய அந்த நல்ல குணத்தை பாருங்கள், அந்த கூலியை வைத்து அவர் வியாபாரம் செய்கிறார். அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக வைத்து ஆடு மாடு, முதலிலே ஒரு மாடு வாங்குகிறார், அது பெருகுகிறது, பிறகு ஒட்டகம், பிறகு ஆடு, இப்படியாக பெருக பெருக அதன் மூலமாக நிறைய அடிமைகளையும் வாங்கிவிடுகிறார். நிறைய மாடுகளும் நிறைய ஒட்டகங்களும் நிறைய ஆடுகளும் நிறைய அடிமைகளும் அந்த ஒரு நாளுடைய அல்லது அதற்கு முன்பு வரை அவர் வேலை செய்து கொண்டிருந்த அந்த கூலியை வைத்து அவர் வாங்கி விற்கிறார், வாங்கி விற்கிறார். பெருகிக் கொண்டே செல்கிறது, பெருகிக் கொண்டே செல்கிறது, பெரிய அளவிற்கு பெருகிவிட்டது. அந்த நேரத்திலே பல காலம் கழித்து அந்த கூலியாளி வருகிறார். சகோதரரே, எனக்குள்ள கூலியை நிறைவேற்றுங்கள். அந்த மனிதர் சொல்கிறார், இதோ உங்களுக்கு உங்கள் கண் முன்னால் தெரிகிறது பாருங்கள், ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அடிமைகள் இவைகள் எல்லாம் உங்களுடைய கூலிதான் என்பதாக அவர் சொல்கிறார். பரிகாசம் செய்யாதே அல்லாஹ்வுடைய அடியாரே, என்னுடைய கூலியோ சில படி அரிசி தானியம் தான். நான் உங்களிடத்தில் விட்டு சென்றதோ சில படி அரிசி தானியம் தான், அதை எனக்கு மரியாதையாக கொடுத்து விடு, என்னை பரிகாசம் செய்யாதே கிண்டல் செய்யாதே என்று அந்த சகோதரர் சொல்கிறார். சகோதரனே, உன்னுடைய இந்த கூலியை வைத்து அதை விற்று அதிலிருந்து வாங்கிய பொருள்களினால் ஏற்பட்ட பரக்கத்து தான் இதுவெல்லாம், உன்னுடைய கூலியிலிருந்து நான் பெருக்கியதுதான் என்பதாக சொன்னவுடன் அந்த மனிதர் அந்த அடிமைகளில் ஒட்டகங்களில் ஆடுகளில் மாடுகளில் ஒன்றை கூட விடாமல் அப்படியே அனைத்தையும் வாரிக்கொண்டு சென்று விடுகிறார். நான் அவரை கடிந்து கொள்ளவில்லை அல்லாஹ், அப்படியே அவருக்கு கொடுத்து அனுப்பிவிட்டேன். இதை நான் உனக்காக செய்திருந்தால், இதை நான் உனக்காக உனது விருப்பத்திற்காக மறுமையை பயந்து செய்திருந்தால் எங்களுடைய கஷ்டத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே. அன்பானவர்களே, அந்த பெரும் பாறை அந்த வாசலில் இருந்து மூன்றில் ஒரு பகுதி அகன்றுவிட்டது. யோசித்து பாருங்கள், இது நேர்மை. அன்பானவர்களே, அவர் நாடி இருந்தார் அதற்கு பதிலாக ஒரு ஒட்டகத்தை எடுத்துச் செல் என்று சொல்லியிருக்கலாம், ஏன் ஒரு ஆட்டை கொடுத்திருந்தால் கூட. அவருக்கு என்ன தெரியும் அந்த மனிதருக்கு, அந்த கூலியாளுக்கு என்ன தெரியும், அல்லது ஒரு ஆட்டை விற்று அதிலிருந்து என்ன ஒரு படி அரிசி எவ்வளவு வந்திருக்கும், கொடுத்திருக்கலாம், ஏன் அந்த காசு வெள்ளத்தில் இல்லாமல் இருந்திருக்குமா, கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுதான் நேர்மை அன்பானவர்களே, இருவர் வியாபாரம் செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள், முதல் போடுகிறார்கள் என்றால் அதிலிருந்து அந்த நிறுவனத்தின் அந்த பெயரிலிருந்து என்ன லாபம் வருகிறதோ எல்லாம் இருவருக்கும் சமமாக சொந்தமானது. ஆனால் இன்று எப்படி, சில காலம் கழித்தவுடன் எனது அறிவை பயன்படுத்தினேன், நான் உழைப்பு செய்தேன், எனது பெயரால் கஸ்டமர் வந்தார்கள், நான் தான் உருவாக்கினேன், எனக்குத்தான் ஐடியா தெரிந்தது என்பதாக எப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் உருவாகி யாரை கூட்டாளியாக சம பங்காளியாக சேர்த்தானோ ஒன்று அவனுக்கு மோசடி செய்கிறான், இல்லை என்றால் அவனை கழட்டி விடுகிறான். இந்த சகோதரருடைய ஈமானை பாருங்கள், இதுதான் நேர்மை. இந்த நேர்மைக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான், இந்த நீதத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்கிறார். இந்த நேர்மை நபிமார்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நபி கூட ஒரு சிறிதளவு கூட நேர்மை தவறக்கூடாது.
அல்லாஹ் சொல்கிறான், நபி நேர்மை தவறினாலும் அவரை நாம் தண்டிப்போம். மா கான லி நபியின் ஐயகுல் வமன் யகுலுல் யாதி பிமா கல்ல யௌமல் கியாமா. ஒரு நபிக்கு தகுதி இல்லை அவர் நேர்மை தவறி நடப்பது. யார் நேர்மை தவறி நடப்பார்களோ அவர்கள் மோசடி செய்த அந்த பொருளோடு நாளை மறுமையிலே வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒரு நிலையில் என்னை ஆக்கிவிடாதீர்கள். நாளை மறுமையிலே வரும் பொழுது ஒருவன் தனது முதுகிலே ஒரு ஒட்டகத்தை சுமந்திருப்பான், ஒரு மாட்டை, ஒரு ஆட்டை அல்லது ஒரு பொருளை. ஆம், இந்த உலகத்தில் யாருக்கு எதில் மோசடி செய்தானோ அந்த மோசடியோடு அவன் மறுமையிலே வருவான். மோசடி செய்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு கொடியை நிறுத்தி விடுவான். ஹாதிஹி கத்ரத்து ஃபுலானின், இவர் இன்னாருக்கு செய்த மோசடி, இவர் இன்னாருக்கு செய்த மோசடி என்பதால், யார் யாருக்கு என்னென்ன மோசடி செய்தாரோ இவர் இன்னாருக்கு செய்தார், இன்னாருக்கு செய்தார் என்று எழுதப்பட்டு அந்த கொடி அவருக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு விடும் அந்த மோசடிக்காரனோடு. அன்பானவர்களே, ஆகவேதான் நம்முடைய இறை தூதர்கள், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பயந்தார்கள். மோசடியை நினைத்து, நேர்மை தவறி நடப்பதை நினைத்து, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவர்களுடைய ஹக்குகளிலே வரம்பு மீறுவதை நினைத்து. முன்பு நாம் பார்த்தோம் கடன் விஷயத்திலே எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள் என்று. இங்கு பாருங்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் மலையை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான மலை. சொன்னார்கள், இந்த உஹத் மலையெல்லாம் எனக்கு தங்கமாக மாறி, இந்த உஹத் மலையெல்லாம் கிலோ அல்ல டன் அல்ல மலை எனக்கு தங்கமாக மாறி எனக்கு வந்துவிட்டாலும் மூன்று நாட்களுக்கு மேல் நான் அதை வைத்துக் கொள்ள மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஈகை குணத்தை பாருங்கள், அந்த பெருந்தன்மையை, விசாலமான அந்த உள்ளத்தை பாருங்கள். ஆம் சகோதரர்களே, உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபவுலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்திலிருந்து, கர்மித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். அத்தகைய கர்மித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்கள். அந்த ஒரு குணத்தில் தான் தங்களது தோழர்களையும் அவர்கள் பயிற்றுவித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள், உருவாக்கினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹது மலையே தங்கமாக ஆகிவிட்டாலும் கூட நான் மூன்று நாட்களுக்கு மேலாக அது என்னிடத்தில் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன், விட்டு வைக்க மாட்டேன், எல்லாவற்றையும் செலவழித்து விடுவேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை கவனியுங்கள், எனக்கு கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக நான் அதிலிருந்து வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். இப்படி சொன்னார்கள். அவருடைய அந்த அழகிய வார்த்தையை பாருங்கள், உகது மலையே எனக்கு தங்கமாக மாறிவிட்டாலும் அதை கொண்டு எனது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லவில்லை. அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வேன், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பேன், அதிலிருந்து நான் எதையும் மீதமாக வைத்துக் கொள்ள மாட்டேன். அதாவது அடுத்த வாரத்துக்கு தர்மம் செய்யலாம் என்று கூட வைத்துக் கொள்ள மாட்டேன். மூன்று நாளைக்குள் தர்மம் செய்ய வேண்டியதை தர்மம் செய்து அனைத்தையும் காலி செய்து விடுவேன். அப்படி அதிலிருந்து சிலவற்றை நான் எடுத்து வைக்கிறேன் என்றால் அது கடனை அடைப்பதற்காகத்தான் இருக்கும். சகோதரர்களே, இந்த குணம் நம்மிடத்திலே வர வேண்டும். நமக்கு எப்போது வசதி வருகிறதோ அதை கொண்டு யாருடைய ஹக்கு நம் மீது இருக்கிறதோ அதை முதலிலே கொடுக்க வேண்டும். அல்லாஹ் பரக்கத்து செய்வான், ரப்பு பரக்கத்து செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கை இமாம் புகாரி பதிவு செய்கின்றார்கள். பாருங்கள், எவ்வளவு அழகான வழிகாட்டுதலை சொன்னார்கள். இந்த முஸ்லிம் சமூகத்தை பார்த்தால், நம்முடைய உறவுகளை, நம்முடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்தால், நமக்கும் இந்த இஸ்லாமிய பண்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எப்படி நடந்து கொள்கிறோம்? நமக்குள்ள ஹக்காக இருந்தால் எப்படியாவது வாங்கிவிடலாம் என்று பார்க்கிறோம். பிறருடைய ஹக்காக இருந்தால் எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ, தள்ளி போட முடியுமோ, பொய் காரணங்களை சொல்ல முடியுமோ, அவ்வளவு காரணங்களை சொல்லிவிடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமக்குள்ள ஹக்காக இருந்தால், நமக்கு வர வேண்டியதாக இருந்தால் ஞாபகம் இருக்கும். நாம் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் சும்மா சர்வ சாதாரணமா லேசா சொல்றோம், மறந்துட்டோம், நீங்க ஞாபகப்படுத்திருக்கலாம் சொல்லிட்டு. இப்படி நமக்கு உரியது சிறு நாணயமாக இருந்தாலும் கூட அதை ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். பிறருக்கு கொடுக்க வேண்டியது பல ஆயிரமாக இருந்தால் கூட மறந்து விடுகிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட குணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. என்ன குணத்தை கற்றுக் கொடுத்தார்கள்? மன் அகத அம்வாலன்னாஸ் யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு. நீங்கள் ஒரு வருடத்திலே உங்களுடைய தேவைக்காக சில பொருளையோ செல்வத்தையோ காசு பணத்தையோ வாங்கினால் என்ன நியத்தில் வாங்க வேண்டும்? இதை கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இஸ்லாமிய அடிப்படையாக சொன்னார்கள். இன்னமல் அமாலு பின்நியாத், அமல்கள் எண்ணங்களை கொண்டு. எண்ணம் சுத்தமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். எண்ணத்திலே கோளாறு இருந்தால் முசிபத். எண்ணங்களிலே நீயத்துகளிலே கோளாறுகள், நஃப்ஸ் விளையாண்டு விட்டால் அவ்வளவுதான், துன்யாவிலும் மாட்டிக்கொள்வான், ஆகிரத்திலே மாட்டியே ஆக வேண்டும். நஃப்ஸை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, செல்வத்தின் விஷயத்திலே, பதவி வரும் பொழுது, புகழ் வரும் பொழுது, நம்மை தேடி மக்கள் சேரும் பொழுது, அப்போது மிக அதிகமாக அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய பழக்கம் என்ன தெரியுமா? இவ்வளவு அழகான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் தான் தனியாக முன் சென்று தனக்கு பின்னால் தோழர்கள் வரும்படி செய்ததே இல்லை. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தான் முதல் நபராக செல்ல தனக்கு பின்னால் தோழர்கள் வரும்படி அவர்கள் நடந்து கொண்டதே இல்லை. எல்லா தோழர்களையும் அவர்கள் முன்னால் விட்டுவிட்டு கடைசியிலே தலை குனிந்தவர்களாக அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பணியாளரை போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு செல்வார்கள். அவர்கள் விட்டு சென்ற சாமான்களை எடுத்துக் கொள்வார்கள். அவர்களிலே யாராவது சிரமத்தால் சுமக்க முடியாமல் இருந்தால் அந்த சுமையை இவர்கள் சுமந்து கொள்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு பணிவு, அடக்கம், எப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணத்தை பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு நமக்கு முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் ஒருவரிடம் ஒரு செல்வத்தை, ஒரு பொருளை வாங்குகிறீர்கள். அப்படி வாங்கும் பொழுது நான் வாங்கியபடி இதை இவருக்கு கொடுத்து விட வேண்டும், இவருக்கு இதை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்கினால் அல்லாஹ் இவர் சார்பாக அதை நிறைவேற்றுவார். மக்களுடைய செல்வத்தை ஒருவர் வாங்குகிறார், அதை திரும்ப சரியாக நிறைவேற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் அதற்கு ஏற்பாடு செய்வான். அல்லாஹ் அதற்கு ஏற்பாடு செய்வான். சொன்னார்கள், யார் அதை தான் அழித்து நாசமாக்கி தானே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாங்குகிறார்களோ அல்லாஹ் அவரை நாசமாக்கி விடுவான். அல்லாஹ் அவரை நாசமாக்கி விடுவான். ஓமன் அகத யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ். அந்த செல்வத்தை அழித்து விட வேண்டும், தான் பயன்படுத்தி அவருக்கு இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று யாராவது வாங்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா வாங்கிய இவரை அழித்து விடுவான். அன்பானவர்களே, யாரும் இப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம். சிலர் இன்றைய கால வியாபாரத்தில் எப்படி என்று சொன்னால், பிறரை யார் எந்த அளவுக்கு ஏமாற்றுவார்களோ அவர்கள் அந்த அளவுக்கு திறமைசாலிகள். எப்படி பிறரை எந்த அளவுக்கு ஏமாற்ற இவர்களுக்கு திறமை, அது வந்து டெக்னிக்காகவோ அல்லது தன்னுடைய அந்த தனக்கு இருக்கக்கூடிய சமுதாய அந்த அந்தஸ்தை வைத்தோ, சில பெரிய தலைவர்கள் அல்லது சமுதாயத்திலே சில முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கடைகளிலே சாமான் வாங்கி விடுவார்கள், காசு கொடுக்க மாட்டார்கள். இந்த சாதாரண மனிதன் எப்படி போய் காசு கேட்பான்? இவ்வளவு பெரிய மனிதரிடத்திலே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அல்லது 500 ரூபாய்க்கு வாங்கி சென்ற சாமானுக்கு அவருடைய வீட்டுக்கு சென்று அதை கேட்பதா, என்ன செய்வது? அன்பானவர்கள், இப்படியெல்லாம் ஏமாற்றி அல்லது இதையெல்லாம் அவர்கள் ஒரு திறமையாக நினைக்கின்றார்கள். இவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் தாங்கள் வாழ்ந்து விடுவார்கள் என்று. இவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் தங்களுடைய செல்வம் பெருகிவிடும் என்று. எத்தனையோ உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், உங்களது வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்திருக்கலாம், கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பிச்சை எடுப்பவர்களாக மாறியது. கோடீஸ்வரர்களாக பெரிய பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய தந்தையின் அந்த மரணத்திற்கு பிறகு ஒருவேளை சோறுக்கு கூட பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தார் வசித்த வீடு சொத்து சுகம் அனைத்தையும் விற்று நடுத்தருவிற்கு வந்த நிலைகளை உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நீதவான். அநியாயக்காரர்கள் செய்கின்ற செயலை அவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அன்பானவர்களே, இன்று நம்மிலே பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய தவறு, நாம் என்ன நினைக்கிறோம், நான் செய்வது தப்பாக இருந்திருந்தால் அதற்கு உடனே எனக்கு தண்டனை கிடைத்திருக்குமே, நான் இப்படி வளர்ந்திருப்பேனா, எனக்கு இப்படிப்பட்ட வசதிகள் ஏற்பட்டிருக்குமா என்பதாக அல்லாஹ்வுடைய நியதியிலே தப்பு கணக்கு போடுகின்றார்கள். அல்லாஹு தாலா உன்னை உடனடியாக தண்டிக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு நன்மையினால் உனக்கு அவகாசம் கொடுக்கின்றார். நீ திருந்துவதற்காக அந்த ஹக்கை உரியவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லாஹ் உனக்கு ஒரு கால தவணை கொடுக்கின்றார். அந்த தவணையை நீ கடக்கும் போது, அந்த அவகாசத்தையும் நீ மீறும் பொழுது பிறகு அல்லாஹுடைய பிடி மிக பயங்கரமானது, மிக கடுமையானது. அன்பானவர்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் முஸ்லிம்களுக்கு அழகான வழிகாட்டுதலை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் எப்போதும் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாகவே இருக்க வேண்டும். லா யுக்லிமுஹு, அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. என்ன வார்த்தை பாருங்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்க வேண்டும். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் என்று கூறிவிட்டு அடுத்து ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடாத, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு நடந்து கொள்ளக்கூடாத அந்த குணம் என்ன? ஒரு முஸ்லிம் இன்னொருவருக்கு துரோகம் செய்வது. சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் துரோகம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், அக்கிரமம் செய்ய மாட்டான், பிறருடைய ஹக்கிலே வரம்பு மீற மாட்டான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். நமக்கு நம்முடைய ஹக்கிலே பெருந்தன்மையோடு மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும். அடியார்களுடைய ஹக்கிலே அல்லாஹுவை பயந்து அதை உரியவர்களிடத்திலே உரிய நேரத்திலே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சென்ற ஜுமாவிலே பார்த்தோம் பாருங்கள், இஸ்ரவேலர்களுடைய ஒரு மனிதர் கடன் வாங்கிவிட்டார், கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, ஆனால் கடலிலே பயணம் செய்து கொடுப்பதற்குண்டான வாகன வசதி இல்லை. ஒரு பலகையை எடுத்தார், தோண்டினார், அதற்குள் அந்த நாணயத்தை வைத்து அதை மூடினார். யா அல்லாஹ், இதை உரியவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பாயாக, என்னை மன்னித்து விடு என்று அந்த கடலிலே அதை தூக்கி எறிந்தார். அல்லாஹ் அதை கொண்டு போய் சேர்த்தார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு கடனையோ ஒரு செல்வத்தையோ பிறரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பாரோ அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார், அல்லாஹ் அவருக்கு உதவுவார், அந்த நாணயம் அவருக்கு போய் சேர்கிறது. சுப்ஹானல்லாஹ். இருந்தும் இவர் சும்மா இருக்கவில்லை, அது சென்று சேர்ந்ததா இல்லையா என்று மனதிலே பதறிக்கொண்டே இருந்தார். பிறகு வாகனம் கிடைத்தவுடன், கப்பலோ தோணியோ கிடைத்தவுடன் அவர் அந்த நபரை பயணம் அந்த நபரிடத்திலே தேடிச் சென்று பயணம் செய்து அவரிடத்திலே இந்த 1000 தீனார்களை வாங்கினேனே வைத்துக் கொள்ளேன் என்று சொல்லும் பொழுது, இப்படி இப்படி நீ செய்தாயா, அந்த தானியம் அல்லாஹ் அந்த நாணயத்தை அல்லாஹ் இடத்திலே சேர்த்து விட்டான் என்று சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, இதுதான் அல்லாஹுவை மறுமையை நம்பிக்கை கொண்ட ஆகிரத்தை நம்பிக்கை கொண்ட மூமின்களுடைய பண்பாக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரனாக இருக்கிறான், அந்த முஸ்லிம் அவருக்கு அநியாயம் அக்கிரமம் துரோகம் செய்ய மாட்டான், அவரை எதிரி இடத்திலே அவன் ஒப்படைத்து விட மாட்டான். ஒரு முஸ்லிமை அந்நிய நாட்டு எதிரிகளிடத்திலே அவன் காட்டி கொடுத்து விட மாட்டான். யார் தன்னுடைய சகோதரனின் தேவையிலே அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக இருப்பாரோ, கான் அல்லாஹு ஃபி ஹாஜதிஹி, இவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் இருப்பான். நம்முடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதிலே நாம் முயற்சி செய்தால் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் இருப்பான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பதன், ஒரு முஸ்லிமுடைய சிரமத்தை கஷ்டத்தை நீக்கினால் ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு குர்பதன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா, முஸ்லிமுடைய அந்த சிரமத்தை கஷ்டத்தை துன்பத்தை நீக்கினால் மறுமையின் கஷ்டங்களில் இருந்து துன்பங்களில் இருந்து ஒரு துன்பத்தை அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிமுக்கு நீக்குவான். ஒமன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய பாவத்தை மறைக்கின்றாரோ, சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அவருடைய பாவத்தை அல்லாஹ் மறைத்து விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்கள் பேண வேண்டிய ஒழுக்கம் இது. கொடுக்கல், வியாபாரம், தொழில் துறை என்று அவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கம் இதுதான் நம்முடைய அடிப்படை பண்பு சகோதரர்களே. இன்று சிலருடைய நிலை எப்படி என்று சொன்னால், பொய்யான சாட்சிகளை உருவாக்கி அல்லது பொய்யான டாக்குமெண்ட்ஸுகளை, பொய்யான பேப்பர்களை உருவாக்கி அதன் மூலமாக அல்லது வார்த்தை ஜாலங்களால் மயக்கக்கூடிய வார்த்தைகளால் பேசி நடுவரிடத்தில் பேசி பஞ்சாயத்தில் பேசி இன்னொருடைய சொத்தை அபகரித்துக் கொள்ளும். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், பிரச்சனை வந்துச்சு நாங்க பேசினோம், அவங்க எனக்கு சாதகமா தீர்ப்பளித்தாங்க, எனக்கு உரியதாயிடுச்சு. உண்மையில் அது இவருக்கு உரியதல்ல. இவர் பொய்யான சாட்சிகளால் அல்லது பொய்யான டாக்குமெண்ட்களால் அல்லது பொய்யான வாதத்தால் தன்னுடைய வாத திறமையால் இவர் அதை அபகரித்துக் கொண்டார். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அறையில் இருக்கும் பொழுது அறைக்கு வெளியிலே இரண்டு பேர் வாக்குவாதம் செய்து கொள்கிறார்கள். சம்பவம் என்ன, ஒரு மனிதர் அப்பாவி, சாதாரணமான மனிதர், அவருக்கு அதிகமாக பேச தெரியாது, அவருக்கு விஷயத்தை விளக்க தெரியாது. ஒரு பொருள் விஷயமாக வரும் பொழுது இன்னொரு மனிதர் வாத திறமை உடையவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பேசி அந்த பொருளை இவர் வாங்கிக் கொண்டார். உண்மையிலே அந்த பொருளோ சாதாரண அந்த மனிதருடைய பொருளாக இருந்தது. இப்படியாக இருவரும் பேசிக்கொண்டு தர்க்கம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியிலே வந்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், பாருங்கள், நான் ஒரு மனிதன் தான், வழக்காடக்கூடியவர்கள் பிரச்சனையாளர்கள் என்னிடத்திலே வருகிறார்கள், அவர்களில் சிலர் சிலரை விட வாக்குவாதம் செய்வதிலே வழக்காடுவதிலே மிக தெளிவானவர்களாக மிக அழகிய முறையில் உறுதியாக தெளிவாக பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், எனவே அவர்களுடைய பேச்சிலே மயங்கி அவர் உண்மை சொல்கிறார் என்று நான் எண்ணிவிடலாம், அவருக்கு அந்த பொருளை நான் தீர்ப்பளித்து விடலாம். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் தீர்ப்பளித்து விட்டதால் அது அவருக்கு ஹலாலாகிவிட்டது என்று எண்ண வேண்டாம் சொல்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஹக்கி முஸ்லிமின், யாருக்கு ஒரு முஸ்லிமுடைய ஹக்கை நான் தீர்ப்பிலே கொடுத்து விட்டேனோ, யார் ஒருவருக்கு அவருடைய வாதத்தால் அவருடைய பொய்யான சாட்சிகளால் இன்னொரு முஸ்லிமுடைய ஹக்கை நான் தீர்ப்பிலே கொடுத்து விட்டேனோ அது ஹலால் என்று நினைக்க வேண்டாம். ஃபஇன்னமா ஹிய கித்அதும் மினன்னார், அது நரகத்தினுடைய ஒரு துண்டு, ஃபல்யஹுதுஹா அவ் ஃபல்யத்ருக்ஹா, அவர் விரும்பினால் அதை எடுத்து செல்லட்டும் இல்லை என்றால் விட்டு செல்லட்டும். குறிப்பாக சகோதரர்களே, இது வியாபாரத்திலே கூட்டாக இருக்கக்கூடிய பங்காளிகள், அதுபோன்று குடும்ப பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள், அண்ணன் தம்பி இதுபோன்று இந்த சொத்துகளிலே பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டு நடுவரிடத்தில் செல்கிறார்கள். அதிலே ஒரு மனிதர் அப்பாவியாக இருக்கிறார், சாதாரணமான மனிதராக இருக்கிறார், அவரால் விஷயத்தை எடுத்துச் சொல்ல முடியாது. இன்னொரு மனிதரோ கொஞ்சம் வாய்ஸ் உள்ளவராக இருக்கிறார், அல்லது வேறு வேறு திறமைகள் அவரிடத்தில் இருக்கிறது. இப்படியாக தனது உறவுகளில் உள்ள சொத்தை தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொண்டு தீர்ப்பிலே எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக பெருமையாக பேசிக் கொள்கிறார். அன்பானவர்களே, இந்த துன்யாவிலே 1000 தீர்ப்புகள் வழங்கினாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலே தவறு நிகழாது. ரப்புடைய தீர்ப்பிலே அங்கே நேர்மை தவறுதல் இருக்காது. அல்லாஹ் அறிந்தவன், யாருக்கு எது சொந்தம், யாருடைய பொருள் இது என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வரும் பொழுது அந்த மனிதன் மாட்டிக்கொள்வான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 1க்கு மேற்பட்ட வசனங்களிலே மறுமையை பயப்படுங்கள், மறுமையை பயப்படுங்கள், குறிப்பாக வியாபாரம் தொழில் துறை என்று வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன லியௌமின் அதீம், இவர்களுக்கு மறுமையில் எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா என்று கேட்கிறான். யாருக்கு? யார் வியாபார கொடுக்கல் வாங்கலிலே நேர்மை தவறி நடக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்யும் பொழுது இவர்களுக்கு மறுமையின் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக. இன்று தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம், கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் இந்த கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் துறைகளிலே நீதம் என்ற ஒரு அடிப்படையை, நேர்மை என்ற ஒரு குணத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்தினார்களே, இது முஸ்லிம் சமூகத்துடைய ஒட்டுமொத்த ஒரு பண்பாயிற்று. இந்த பண்பு தவறி நடந்தால் இதனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் பாதிக்கப்படுவோமே. இந்த பண்புகள் எப்படி, இதிலே முஸ்லிம்கள் கோளாறு செய்தால் இதனுடைய பாதிப்பு எல்லோருக்கும், அநியாயம் இதனுடைய தண்டனை இருக்கிறது, மிக பயங்கரமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்கிறான், அடியார்களே, அநியாயம் செய்வதை, நேர்மை தவறி நடப்பதை நான் எனக்கு ஹராமாக்கிக் கொண்டேன். இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வ ஜஅல்துஹு முஹர்ரமன் பைனக்கும், உங்களுக்கும் தடுக்கப்பட்ட ஒரு குற்றமாக ஆக்கினேன். ஃபலா தஸாலமு, நீங்கள் நேர்மை தவறி நடக்காதீர்கள், அக்கிரமம் அநியாயம் செய்யாதீர்கள் என்று எவ்வளவு கடுமையாக சொல்கிறான். அவனுக்கே வானம் பூமியில் உள்ள எல்லாம் சொந்தமானது, பொருள்கள் மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் நேர்மை தவறி நடப்பதை, அநியாயம் செய்வதை, ஹக்குகளை மீறுவதை அல்லாஹ் தனக்கு ஹராமாக்கி கொண்டான். ரப்பு சொல்கிறான், உங்களுக்கும் அதை ஹராமாக ஆக்கி இருக்கிறேன், நீங்கள் நேர்மை தவறி நடக்காதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரண ஒரு விஷயம், பார்வை பார்ப்பதற்கு ஒரு சாதாரண விஷயம். ஒரு சஹாபி வருகிறார், பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய மகன் நுஃமானை அழைத்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பிரியமான பிள்ளை, இவருக்கு நான் ஒரு அடிமையை கொடுக்க விரும்பினேன். என்னுடைய மனைவி சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை இதற்கு சாட்சியாக்கி விடுங்கள் என்று. பல மனைவிகளை உடையவர்கள் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாளை பிரச்சனை வந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சாட்சியாக்கி விடுங்கள் என்பதாக சொன்னார். எனவே என்னுடைய இந்த பிள்ளைக்கு நான் இந்த அடிமையை அன்பளிப்பாக தருகிறேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அந்த தந்தை சொல்கிறார், பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு. இது சாதாரண ஒரு விஷயமாக நம்முடைய பார்வைக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அனஹல்த குல்ல வலதிக ஹகதா, உன்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இது போன்று அன்பளிப்பு செய்தாயா என்று கேட்டார்கள். உன்னுடைய மற்ற மனைவியுடைய பிள்ளைகளோ, அல்லது இந்த மனைவிக்கு உள்ள மற்ற பிள்ளைகளோ, உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இது போன்று அன்பளிப்பு செய்தாயா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிள்ளைக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்தேன் என்று. என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக்காத எழுந்து போ என்று சொன்னார்கள். அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக்காத எழுந்து போ என்று சொன்னார்கள். ஒரு தந்தை தன்னுடைய சொத்தை தான் பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் கூட நேர்மை தவறுவதை. பிரியம் அது உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் அன்பளிப்பு செய்தல் உரிமைகளை கொடுத்தல் என்பதிலே ஒரு முஸ்லிம் நேர்மையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிமார்களை உடையவர்கள், அவர்கள் செய்த துவாக்களிலே ஒன்று, யா அல்லாஹ் எனக்கு சக்தி உள்ளதில் நான் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்கிறேன், ஒவ்வொரு மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய அந்த காலம் இரவை நான் கொடுக்கின்றேன், எனக்கு சக்தி இல்லாததில் என்னை பிடித்து விடாதே, என்னுடைய உள்ளம் அவர்களில் ஒருவரை அதிகமாக நேசிப்பதில் என்னை பிடித்து விடாதே, ஏன் அது உனது சக்திக்கு உட்பட்டது, கல்பு உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது, என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதல்ல, என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதை நான் சரியாக நடக்கின்றேன், அதில் யா அல்லாஹ் என்னை நீ பிடித்து விடாதே, இது என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாததில் என்னை குற்றம் பிடித்து விடாது. எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண நோயில் தொழுகைக்கு வரும்போது கூட இரண்டு சஹாபாக்களுடைய துணையோடு தான் வர முடியும். எப்படி தொழுகைக்கு அவர்கள் வந்தார்களோ அதுபோன்று ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டுக்கும் அவர்கள் சுமந்து செல்லப்படுகிறார்கள். நீதம் நேர்மையின் அந்த அடையாளத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் ஒரு மனைவியுடைய வீட்டிலேயே தங்கி இருந்தால் மற்ற மனைவியர்கள் ஏதாவது சொல்லி இருப்பார்களா? அவர்களால் சுயமாக எழுந்து நடக்க முடியவில்லை, தோழர்களை சொல்லி தூக்கி செல்ல சொல்கிறார்கள், தோழர்கள் தூக்கி சென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இறுதியாக ஆயிஷாவுடைய வீடு எப்போது வரும், ஆயிஷாவுடைய வீடு எப்போது வரும் என்று கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். மனைவிமார்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசை போல் என்பதாக எல்லோரும் தங்களுடைய ஹக்கை விட்டுக் கொடுத்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே எல்லா மனைவிகளும் வந்து அல்லாஹுடைய தூதரை கவனித்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட நபி அல்லாஹுடைய ரசூல், அவர்கள் ஒரு கட்டளை போட்டிருக்கலாம், மனைவிமார்களே நான் ஆயிஷாவுடைய வீட்டிலே இறக்க ஆசைப்படுகிறேன், உங்களுடைய ஹக்கை விட்டுக் கொடுங்கள் என்பதாக ஒரு கட்டளை போட்டிருந்தால் மீறுவார்களா அந்த மனைவிமார்கள், பேச்சை தட்டுவார்களா? ஹக்கை ஒருவர் தானாக விட்டுக் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று எப்படி அதெல்லாம் விட்டுருங்க பரவாயில்ல, பிறருடைய ஹக்கு இவர் கொடுக்க வேண்டும், இவர் என்ன சொல்கிறார், அவரை விட்டுக் கொடு என்று இவர் சொல்லுகிறார். ஹக்கு உள்ளவர் விட்டுக் கொடுக்க வேண்டும், ஹக்கு உள்ளவர் மன்னிக்க வேண்டும், இவர் மன்னிப்பு தேட வேண்டும், இவர் பணிந்து செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பணிந்தார்கள், வாய் திறக்கவே இல்லை. கேட்டார்கள் என்ன, அவர்களுக்கு மயக்கம், நினைவும் இல்லை, மயக்கம் மயக்கம் மயக்கம். நாளை யாருடைய வீடு, நாளை யாருடைய வீடு, இப்படித்தான் கேட்கிறார்கள். ஒவ்வொரு நாள் மாலையிலும் அந்த பெண்ணுடைய எந்த மனைவியினுடைய நௌபத்தோ அங்கே அழைத்துச் செல்லப்பட்டு விடுகிறார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு ரசூலை, அந்த ரசூலின் வழிகாட்டுதலை பெற்ற சமுதாயமாகிய நாம் எந்த அளவுக்கு மனைவிமார்களின் விஷயத்திலே, பிள்ளைகளின் விஷயத்திலே, குடும்ப விஷயத்திலே, சகோதரர்கள் விஷயத்திலே, பெற்றோர்களின் விஷயத்தில், இன்னும் எத்தனை வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நேர்மை தவறி கொண்டிருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்வோமாக. அல்லாஹுவின் பக்கம் திரும்புவோமாக. அல்லாஹ்வுடைய ஹக்கிலே இருக்கின்ற சில குறைபாடுகளை அல்லாஹ் பெருந்தன்மையோடு மன்னித்து விடுவான். அடியார்களுடைய ஹக்கிலே இருக்கக்கூடிய குறைகளை நாளை மறுமையிலே இந்த அடியார்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நாளிலே காசு பணம் செல்வங்கள் பயன் தராதோ அந்த நாள் வருவதற்கு முன்னால் இந்த துன்யாவிலே நீங்கள் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு நீங்கள் பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பேணியும் அடியார்களுடைய ஹக்குகளை பேணியும் வாழக்கூடிய அந்த நல்ல ஈமானை தக்குவாவை பேணுதலை தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.